அனைத்து சமயத்து மெய்ப்பொருள் இயேசுவே, வேதங்கள் கூறிடும் கருப்பொருள் இயேசுவே, மெய்ப்பொருள் இயேசுவே.
அன்பு நேயர்களை, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேத ஆராய்ச்சியின் தமிழ் ஒலிபரப்பை கேட்டு வருகிறீர்கள் அல்லவா? இந்நிகழ்ச்சிக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? அப்படி இல்லாவிட்டால் இன்றிலிருந்தாவது தயவாக ஜெபியுங்கள்.
நேற்றும் என்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் பரமபிதாவே, ஜபங்களுக்கு பதில் கொடுக்கிறவரே, ஜீவன் உள்ளவரே, எங்களோடு கூட எப்பொழுதும் தங்கியிருக்கிறவரே, எங்களை குறித்து கரிசனை உள்ளவராய் இருக்கிறவரே, உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா, உம்முடைய அன்புக்காக, இரக்கத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே உண்மை உள்ளவராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கடந்த நாட்களிலே எங்களுக்கு நீர் கொடுத்த நல்ல ஜீவன் சுகம் பலனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஐயா, இந்த நாளிலேயும் சுவீனத்தோடு பலவீனத்தோடு யாராவது இருப்பார்கள் என்றால், ஆண்டவரே, இந்த வேளையிலே அவருடைய பலவீனங்களை நீக்கி அற்புதமான ஒரு சுகத்தை தேவரீர் கட்டளையிட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். சரீரத்திலே பலவீனப்படுத்துகிற எல்லா விஷ கிருமிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அர்த்தமாக்குகிறோம். ஆண்டவரே, கர்த்தர்தாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்கி வியாதி பலவீனங்களிலே விடுதலையை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த நாட்களிலேயும் வீடு கட்டிக் கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனையில இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கட்ட முடியாது என்ற நிலைமையிலே சோர்போடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் வழிவாசல்களை திறந்து கொடுத்து அவர்கள் செய்கிற பணியை செய்து முடிக்க நீரே பலனை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். சத்துவத்தை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். பண உதவிகளை நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே போல பணிக்காக வெளிநாடு செல்வதற்காக முயற்சி எடுக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே எல்லா இடங்களிலேயும் திறந்த வாசலை நீர் கட்டளையிட்டாலும், யார் யார் கண்களிலே தயவு கிடைக்க வேண்டுமோ தயவு கிடைக்க செய்தலும், பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நீரை ஆசீர்வதித்தலும், எங்கே சென்றாலும் உடைய வசனங்களுக்கு தங்கள் வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுக்க நீரை கிருபை தாரும். அப்படியே அரசாங்க தேர்வு எழுதுவதற்காக தீவிரமாக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தாமே தேவையான ஞானத்தையும் நல்ல ஞாபக சக்தியும் தாரும். கருத்தோண்டி படிக்க உதவி செய்தலும், வீட்டிலேயோ தங்கியிருக்கிற இடங்களிலேயோ படிப்பிற்கு இடையூறாயிருக்கிற காரியங்களை எல்லாம் கர்த்தர் அப்புறப்படுத்தி சமாதானமான நிலைமையிலே பாடங்களை கருத்தோண்டி படிக்க உதவி செய்தலும், நல்ல மதிப்பெண்கள் தங்கள் பள்ளி எடுக்க வேண்டும் என்பதற்காக முயற்சி எடுக்கிற ஒவ்வொரு ஆசிரியர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளுடைய முயற்சிகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். முயற்சியிலே நல்ல விளைவுகளை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். காவல் பணியிலே இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இரவிலே விழித்திருந்து காவல் காக்கிறவர்கள், ஆண்டவரே, பகலிலே பல மணி நேரங்கள் நின்று தங்கள் காவல் பணியை செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அதற்கு தேவையான நல்ல சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிட்டாலும், அவர்கள் பொறுப்பிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் எதுவும் சேதமடையாதபடி, எதுவும் தீமையானவர்களால் தொடப்படாதபடி கர்த்தர் தாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். காவல் பணியில இருக்கிற உடைய பிள்ளைகளையும் நீர் காத்துக்கொள்ளும். பொறுப்பான பணியில இருக்கிறவர்களுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். தேவையான உம்முடைய ஞானத்தை தந்து, விழிப்புணர்வை தந்து, கவனத்தோடு தங்களுடைய பணிகளை சிறப்பாய் நிறைவேற்ற உதவி செய்தலும். கல் உடைக்கும் பணியிலே ஈடுபட்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வெயில் மழை என்று பாராமல் கடினமாய் உழைக்கிறவருடைய பிள்ளைகளுக்கு தேவையான பாதுகாவலை தாரும். கற்களில வேலை செய்யும் பொழுது கவனத்தை தாரும். கண்கள் பாதிக்கப்படாபடி கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியும் ஆண்டவரே. வைத்தியர்களாய் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதிகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஞான இருதயத்தை வரத்தை கர்த்தர் தர வேண்டும் என்று கேட்கிறோம். ஒவ்வொரு வியாதியஸ்தர்களையும் சரியானபடி புரிந்து கொண்டு ஏற்ற சிகிச்சை கொடுக்க நீரை உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மருத்துவ பணியிலே உதவி செய்கிற தாதிமாருக்காக ஜெபிக்கிறோம். உள்நாட்டிலேயும் வெளிநாடுகளிலேயும் எங்கெங்கு இருந்தாலும் அன்போடும் அக்கறையோடும் தங்களுடைய பணியை அவர்கள் நிறைவேற்ற கர்த்தர் தாமே உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வாகன ஓட்டுநர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் லாரி ஓட்டினாலும் சரி, பஸ் ஓட்டினாலும் சரி, ஆகாய விமானத்தை ஓட்டினாலும் சரி, கப்பலை ஓட்டி சென்றாலும் சரி, கர்த்தர் தாமே அவர்களுக்கு பரிபூர்ண பாதுகாவலை தாரும், கவனத்தை தாரும். தங்களுடைய பணியில எந்த ஆபத்தோ விபத்தோ ஏற்படாதபடி ஒவ்வொரு நாளும் பணியை செய்து முடிக்க நீர் அவர்களுக்கு உதவி செய்தும் இந்த வாரத்திலே தங்கள் பிறந்த நாட்களையும் தங்கள் திருமண நாட்களையும் அனுசரித்து உமக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நன்றி அறிதல் உள்ள இருதயத்தோடு கூட ஆண்டவர் கூட்டிக் கொடுக்கிற ஆண்டுகளையும் காலங்களையும் நாட்களையும் பயனுள்ளதாக்கிக் கொள்ள, உமக்கு சாட்சிகளாக தங்களுடைய வாழ்க்கையை காத்துக்கொள்ள நேரே உதவி செய்ய ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். வேதாராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 38 வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன், யோவான் 19:38 முதல். இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானும் யூதருக்கு பயந்ததினால் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனுமாகிய யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போகும்படி பிலாத்துவினிடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகையால் அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்துக் கொண்டு போனான். ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதீமு என்பவன் வெள்ளை போளமும் கரிய போளமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை இறக்கி அடக்கம் செய்வதிலே ஈடுபட்டிருந்த இரண்டு பேரும் முக்கியமான நபர்கள். அரிமத்தியா ஊரனாகிய யோசேப்பு ஒரு செல்வந்தன், நிக்கோதேமு ஒரு ஆளுகை குழுவின் அங்கத்தினன். இரண்டு பேரும் ரகசியமான சீடர்களாயிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது வெளியே வந்து முதல் முறையாக தங்களையும் கிறிஸ்துவின் பின் செல்கிறவர்கள் என்பதை வெளிப்படுத்தினார்கள். இதுவரை அவர்கள் பின்னணியத்திலே இருந்தார்கள். ஆனால் இந்த நேரத்திலே இயேசுவின் சீடர்கள் எல்லாரும் சிதறுண்ட ஆடுகளைப் போல சிதறி போய்விட்டார்கள். எனவே இந்த இரண்டு பேரும் வெளியே வந்து செயல்படுகிறார்கள். யூத ஜனங்கள் எகிப்திலே பல்லாண்டு காலம் வாழ்ந்தபடினாலே எப்படி சரீரத்தை பக்குவப்படுத்துவது என்பதை குறித்து எகிப்தியர்களிடத்திலிருந்து நன்றாக படித்திருந்திருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளும் சரி, புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளும் சரி, மீண்டுமாக சரீர உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை விசுவாசித்திருந்தார்கள். அழிவுள்ளதாக விதைக்கப்படும் அழிவில்லாததாக எழுந்திருக்கும், பலவீனத்திலே விதைக்கப்படும் பலனுள்ளதாய் எழுந்திருக்கும். அப்பொழுது மகிமையான ஒரு சரீரம் நமக்கு கிடைக்கும். எனவே இந்த காரணத்தினாலே கர்த்தருடைய பிள்ளைகளும் அடக்கம் செய்யும் சரீரத்தையும் கருத்தோடு அடக்கம் செய்கிறார்கள். அதாவது சரீர எடையைப் போல பாதி அளவு எடையுள்ள இந்த மருந்து பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்று கூறப்படுகிறது. எனவே இயேசு கிறிஸ்து சுமார் 200 பவுண்டு எடை உள்ளவராக இருந்திருப்பார். அதாவது சரீரத்திலே காற்றுப்படாதபடி அந்த பொருட்களை சரீரத்தின் மேலே தடவி கொஞ்சம் கொஞ்சமாக முதலாவது ஒரு விரல் பின் கைகள் இப்படி சரீரம் முழுவதையும் அவர்கள் சுற்றினார்கள். இந்த சீலைகளை சுற்றி கட்டினதை மிக கருத்தோடு எழுதியிருக்கிறார். ஞாபகம் இருக்கிறதா, உயிர்த்தெழுந்த காலை என்று இந்த சீலைகள் தனியாக சுற்றி வைக்கப்பட்டிருந்ததை அவர் கல்லறையின் உள்ளே கண்டார். இதன் மூலமாக உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை அவர் மிக தெளிவாக விசுவாசித்தார். யோவான் 19 அதிகாரம் 41-42 வசனங்களை பாருங்கள். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்தில் ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. யூதருடைய ஆயத்த நாளானபடியினாலும் அந்த கல்லறை சமீபமாயிருந்தபடியினாலும் அவ்விடத்திலே இயேசுவை வைத்தார்கள். பஸ்கா பண்டிகை சமீபமாயிருந்தபடியினாலே அவர்கள் துரிதமாக காரியங்களை செய்ய வேண்டியதிருந்தது. அவருடைய சரீரத்திற்கு செய்யப்பட வேண்டிய காரியங்களை கூட பரிபூர்ணமாக அவர்கள் நிறைவேற்றினார்களா என்பது தெரியவில்லை. ஏனென்றால் வாரத்தின் முதலாம் நாள் காலையிலே வந்த பெண்களும் கரங்களிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு கல்லறை நடத்திற்கு வந்தார்கள். யோவான் 20 அதிகாரத்தை பார்ப்போம். இங்கே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததை குறித்து, மகதலேனா மரியாளுக்கு அவர் காட்சி கொடுத்ததை குறித்து, மற்ற சீஷர்களுக்கும் குறிப்பாக தோமா இருந்த நேரத்திலேயும் காட்சி கொடுத்ததை குறித்து வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷத்தின்படி இதுதான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த செய்தியை சொல்லும் ஒரு அதிகாரம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் கிறிஸ்தவ விசுவாசத்தின் இதய துடிப்பு என்று சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து மிக அதிகமாக நாம் எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து மிக குறைவாக நாம் சொல்லிவிட வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் இன்றைக்கு நடக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து அநேக புத்தகங்கள், பாடல்கள், செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து ஈஸ்டர் என்று மட்டும் நாம் சிந்திக்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே பெந்தேகோஸ்தே நாள் முதல் கொடுக்கப்பட்ட செய்திகள் எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்கள் யோவான் 20 அதிகாரம் 1 வசனம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோட மகதலேனா மரியாள் கல்லறை நடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். வாரத்தின் முதலாவது நாள் என்று சொல்லும்பொழுது நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை. மகதலேனா மரியாள் கல்லறை நடத்திற்கு வருகிறாள். எப்பொழுது ஓய்வு நாள் மாற்றம் பெற்றது என்று இன்றைக்கும் அநேகர் கேட்கிறார்கள். ஏனென்றால் நாம் சனிக்கிழமையை ஓய்வு நாளாக ஆசரிக்க வேண்டும், அன்றுதான் தொழுது கொள்ள வேண்டும் என்று சிலர் சொல்கிறார்கள். இயேசு கிறிஸ்து வாரத்தின் முதலாவது நாள் உயிரோடு எழுந்தபடியினாலே இப்பொழுது அந்த நாளை நாம் ஓய்வு நாளாக, விசேஷித்த நாளாக, ஆராதிக்கும் நாளாக ஆசரிக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த நாள் முதல் வாரத்தின் முதலாவது நாளிலே விசுவாசிகள் ஒன்று கூடினார்கள். இப்பொழுது நாம் கிறிஸ்துவிலே புது சிருஷ்டிகளாய் இருக்கிறபடினாலே பெந்தேகோஸ்தே நாளன்று திருச்சபை ஆரம்பமானது. அதுவே வாரத்தின் முதலாவது நாளாயிருந்தது. இங்கே யோவான் தனது சுவிசேஷத்தை மிக பிந்திய காலங்களிலே எழுதினாலும் இயேசு கிறிஸ்து வாரத்தின் முதலாவது நாள் உயிரோடு எழுந்ததை மிக தெளிவாக கூறியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து எல்லா சுவிசேஷங்களிலேயும் சொல்லப்பட்டிருப்பதையும் சேர்த்து ஒரு கோர்வையாக நாம் கற்றுக்கொள்வது சிறந்தது. மூன்று பெண்கள், மகதலேனா மரியாள், யாக்கோபுவின் தாயாகிய மரியாள், சலோமே, இவர்கள் மூன்று பேரும் கல்லறையை நோக்கி சென்றார்கள். மற்ற பெண்களும் கந்தவர்க்கங்களோடு பின்னாலே வருகிறார்கள். இந்த மூவரும் கல்லறையினிடத்திலே வரும்பொழுது கல்லறையின் கல் உருட்டி தள்ளப்பட்டிருந்தது. லூக்கா 23:55 முதல் 24:9 வரை நாம் பார்க்கிறது போலவும், யோவான் 20 முதல் 2 நாம் பார்ப்பது போலவும், மகதலேனா மரியாள் இந்த செய்தியை சீஷர்களிடத்திலே சொல்லும்படியாக ஓடிப்போனாள். இந்த நேரத்திலே யோசே, யாக்கோபு இவர்களின் தாயாகிய மரியாளும் கல்லறையின் அருகிலே வருகிறார்கள். அவர்கள் மத்தேயு 28:2 பார்ப்பது போல அங்கே தேவ தூதர்களை காண்கிறார்கள். இவள் திரும்பிச் சென்று மற்ற கரியப்போளும் கொண்டு வருகிற பெண்களை எதிர்கொண்டு சந்திக்கிறாள். இதே வேளையிலே பேதுரும் யோவானும் கல்லறையினிடத்திலே வந்து உள்ளே எட்டி பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு திரும்ப மேல் வீட்டறைக்கு போய்விடுகிறார்கள். இதேவேளையிலே மகதலேனா மரியாள் அழுதுகொண்டே திரும்ப வருகிறாள். இப்பொழுது 2 தேவதூதர்களை பார்க்கிறாள். இயேசு கிறிஸ்துவையும் சந்திக்கிறாள். மீண்டுமாக சீஷர்களிடத்திலே போய் நடந்த காரியங்களை சொல்லும்படியாக செல்கிறாள். இந்த நேரத்திலே யோசே மற்றும் யாக்கோபின் தாயாய மரியாள் மற்ற 2 பெண்களையும் சந்தித்து அவர்கள் திரும்பிச் செல்கிறார்கள். அப்பொழுது லூக்கா 24:4-5 வசனங்களிலேயும் மார்க் 16:5 பார்ப்பது போல 2 தூதர்களை பார்க்கிறார்கள். இவர்களும் போய் சீஷர்களிடத்திலே சொல்லும்படியாக போகிறார்கள். போகிற வழியிலே மத்தேயு 28:8-10 வசனங்களிலே பார்ப்பது போல இயேசுவையே சந்திக்கிறார்கள். இந்த மகதலேனா மரியாளிடத்திலே இருந்துதான் இயேசு கிறிஸ்து 7 பிசாசுகளை துரத்தியிருந்தார். சிலர் என்ன சொல்கிறார்கள் என்றால், இவள்தான் இயேசு விருந்து இருந்தபொழுது அவருடைய கால்களை தனது தலைமுடியினாலே துடைத்தவள் என்று கூறுகிறார்கள். இது இப்படி இருக்கலாம் என்று சொல்லலாமே ஒழிய நிரூபிப்பதற்கான ஆதாரம் இல்லை. மகதலேனா மரியாள் திறமைசாலியாக இருந்திருக்க வேண்டும். இயேசு அவளை குணமாக்கியதற்கு மிகவும் நன்றியுடையவளாக இருந்தாள். இயேசுவின் சரீரம் கல்லறையில் இல்லாததை பார்த்த அவள் உடனடியாக யோவானிடத்திலேயும் பேதுருவினிடத்திலேயும் செல்லும்படியாக ஓடினாள். பாருங்கள், யோவான் 20:2 வசனம், உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீஷனிடத்திலும் போய், கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். இயேசுக்கு அன்பாய் இந்த சீஷன் என்று சொல்லும்பொழுது யோவானை அது குறிக்கிறது. தன்னுடைய பெயரை சொல்லாமல் யோவான் இவ்வண்ணமாக எழுதுவதை நீங்கள் கவனித்திருக்கலாம். யூதாஸ் காரியத்தை தவிர மற்ற எந்த சீஷனுமே இந்த விதமான தலைப்பை தங்களுக்கு பயன்படுத்தியிருக்கலாம். நீங்களும் உங்களுக்கு இதை பயன்படுத்தலாம். யூதா 21 வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள் என்று வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர் உங்களை நேசிக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர் உங்களை நேசிப்பதை நீங்கள் தடை செய்ய முடியாது. சரி, அங்கே பேதுருவையும் யோவானையும் சேர்த்து பார்க்கிறோம். சொல்லப்போனால் யோவான் பேதுருவை கூட்டிக் கொண்டு சென்றார். பேதுரு மறுதளித்ததை மற்ற சீஷர்கள் கேள்விப்பட்டிருப்பார்கள் என்றால் பேதுருவை தங்கள் வட்டத்திலிருந்தே வெளியே தள்ளியிருப்பார்கள். ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், பேதுருவிற்கு ஒரு உதவிக்கரம் தேவையாயிருந்த நேரத்திலே யோவான் அங்கே இருந்திருக்கிறார். இடிமுழக்கத்தின் மகனான யோவான் இப்பொழுது இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷனாயிருக்கிறார். இது எத்தனை அற்புதமான ஒன்று இல்லையா? மகதலேனா மரியாள் இயேசுவின் உயிர்த்தெழுதலை எதிர்பார்க்கவில்லை. யாரோ ஒருவர் இயேசுவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்றுதான் எண்ணினாள். அருமையானவர்களே, யூத மத தலைவர்களும் இயேசுவின் சீடர்கள் அவருடைய சரீரத்தை களவாய் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் என்றுதான் பின்னாலே கூறினார்கள். மரியாள் முதலாவது என்ன எண்ணினாலோ அதையேத்தான் அந்த சமய தலைவர்களும் எண்ணியிருந்தார்கள். அந்த வாரத்தின் முதலாவது நாளிலே இயேசுவின் சரீரத்தை அவர்களுக்கு கொடுப்போம் என்று சொன்னால் எந்த அளவும் பணம் கொடுக்க அவர்கள் ஆயத்தமாயிருந்திருப்பார்கள். யோவான் 20:3-4 வசனங்களை பாருங்கள். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையின் இடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையினிடத்தில் வந்து. சீமோன் பேதுருவும் யோவானும் கூட உயிர்த்தெழுதலை எதிர்பார்க்கவில்லை. மரியாள் இருட்டிலே நன்றாக பார்த்திருக்க மாட்டாள் என்று எண்ணித்தான் அவர்கள் விரைகிறார்கள். கல் உருட்டி தள்ளப்பட்டிருப்பதை அவள் கண்டாள். பயத்தினாலே அவள் ஓடினாள். ஒருவேளை தவறான கல்லறையை அவள் பார்த்திருக்க கூடும் என்று எண்ணித்தான் இவர்கள் கல்லறையினிடத்திற்கு வருகிறார்கள். அருமையானவர்களே, உயிரோடு இருக்கிற யாரை பார்ப்பதற்காவது நாம் கல்லறையினிடத்திற்கு போவதில்லை. எனவே கல்லறையினிடத்திலே இயேசு உயிரோடு நிற்பார் என்று எண்ணி அவர்கள் செல்லவில்லை. இயேசுவின் சரீரத்தை காணத்தான் சென்றார்கள். இந்த இடத்திலேயும் மற்ற சீஷன் என்று சொல்லப்பட்டிருப்பது யோவானை தான் குறிக்கிறது. அவன் இளைஞனாயிருந்தபடியினாலே சீமோன் பேதுருவை விட முந்தி ஓடிப்போய் கல்லறையினிடத்தில் சேருகிறான். பாரம்பரியமும் சீடர்களிலே இளைஞனாயிருந்தது யோவான் என்றுதான் கூறுகிறது. யோவான் ஒருவேளை 18-19 வயதாக கூட இருந்திருக்கலாம் என்று எண்ணப்படுகிறது. யோவான் 20:5 வசனம், அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான், ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. யோவான் பார்த்தபொழுது இயேசு உயிரோடு எழுந்து விட்டார் என்பதை மனதிலே உறுதி செய்து கொள்கிறார். அவர் முதலாவது கல்லறையிடத்திலே சென்றிருந்தாலும் ஒரு மரியாதையினாலே கல்லறையின் உள்ளே செல்லவில்லை, குனிந்து பார்க்கிறார். அவர் கண்ட காட்சி இயேசு உயிரோடு எழுந்து விட்டார் என்பதை உறுதி செய்துவிட்டது. அவர் கண்ட சிறிய காரியம் அவரை அந்த உறுதியான விசுவாசத்திற்குள்ளே கொண்டு வந்துவிட்டது. யாரோ ஒருவர் சொல்லும்பொழுது பெரிய கதவுகளும் சிறிய கீழிலே அசைகிறது என்று கூறியிருக்கிறார்கள். இயேசுவை சுற்றி வைத்திருந்த துணியை அங்கே யோவான் பார்க்கிறார். எனவே சரீரம் வெளியே போய்விட்டது என்பதை அவர் அறிந்து கொள்கிறார். யோவான் 20:6 வசனம், சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து. இப்பொழுது மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்க பேதுரு அங்கே வந்து சேர்கிறார். அவர் ஓடி வருவது உண்மையாகவே கடினமானதுதான். தயங்கி தயங்கி எதையுமே பேதுரு செய்வதில்லை. எனவே வந்தவுடன் நேராக உள்ளே செல்கிறார். அவரும் இயேசுவை சுற்றி வைத்திருந்த சீலைகள் தனித்தனியாக இருப்பதை பார்க்கிறார். தலையிலே சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே சுருட்டி வைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறார். இது எப்படி நடந்தது? ஒரு விதை தரையிலிருந்து முளைத்து எழும்பி செல்வது போல இயேசு கல்லறையினிடத்திலிருந்து வெளியே வந்துவிட்டார். கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் என்று இயேசு கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, செத்ததேயாகில் மிகுந்த கனி கொடுக்கும் என்பதையும் கூறியிருக்கிறார். புதிய செடி அதிலிருந்து தோன்றும், கனிகள் உண்டாகும். விதையின் பழைய தோல் பூமியின் அடியிலேதான் இருக்கும். இதுதான் அங்கே கல்லறையிலும் இருந்தது. ஞாபகம் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்து லாசருவை உயிரோடு எழுப்பிய பொழுது அவன் தன்மேல் சுட்டப்பட்டிருந்த துணிகளோடு வெளியே வந்தான். மற்றவர்கள்தான் அதை அவிழ்த்து விட வேண்டியதாயிருந்தது. லாசருவின் சரீரம் மீண்டுமாக மரிக்க வேண்டியதிருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து மகிமையுள்ள சரீரத்தோடு வெளியே வந்தார். அது மீண்டுமாக மரணத்தை சந்திக்கப் போவதில்லை. அதுதான் உயிர்த்தெழுதல் என்பது. யோவான் 20:7-8 வசனங்கள், சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லறையிடத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். தேவன் மிக அற்புதமாக யோவான் மூலமாக சின்ன சின்ன காரியங்களையும் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அவர் தலையை சுற்றியிருந்த அந்த துணியானது அப்படியே சுற்றி வைக்கப்பட்ட வடிவத்திலேயே தனித்திருந்தது. இது பேதுருவுக்கும் இயேசு உயிர்த்தெழுந்துவிட்டார் என்பதை உறுதி செய்தது. இந்த பகுதியிலே மூன்று வித்தியாசமான கிரேக்க வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் அந்த எல்லா வார்த்தைகளுமே கண்டான் கண்டான் என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 5 வசனத்திலே நாம் பார்ப்பது போல யோவான் குனிந்து பார்த்தான், சீலை கிடக்கிறதை கண்டான். இந்த வார்த்தை கண்டு அவன் அறிந்து கொண்டான் என்று பொருள்படும் வண்ணமாய் இருக்க வேண்டும். 6 வசனத்திலே பேதுரு உள்ளே சென்று பார்த்தார் என்று வாசிக்கிறோம். இந்த இடத்திலே பயன்படுத்தப்பட்டுள்ள வார்த்தை தியா மாய். இந்த வார்த்தையிலிருந்துதான் தியேட்டர் என்ற வார்த்தை வந்தது. அதாவது அவர் நன்றாக அதை பார்த்தார். 8 வசனத்திலே யோவான் உள்ளே சென்று பார்த்தபொழுது அவர் அறிந்து கொண்டார் என்று பொருள்படும் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் அறிந்து கொண்டு உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்களால் காணும் முன்னதாக அவர் விசுவாசித்தார். யோவான் 20:9-10 வசனங்களை பாருங்கள். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். இங்கே வினோதமான ஒரு காரியத்தை யோவான் சொல்கிறார். பழைய ஏற்பாடு உயிர்த்தெழுதலை குறித்து பேசியிருந்தாலும், இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிர்த்தெழுதலை பல முறை கூறியிருந்தாலும் அவர்கள் அதை பரிபூர்ணமாக புரிந்து கொள்ளவில்லை. அருமையானவர்களே, இன்றைக்கும் பழைய ஏற்பாட்டு காரியங்களை நாம் கண்டு புரிந்து கொள்ளத்தக்கதாக புதிய ஏற்பாடு ஒரு டார்ச் லைட்டை போல நமக்கு தேவையானதாயிருக்கிறது. இன்றைக்கு பழைய ஏற்பாடு அதிக பிரசித்தி பெறாமல் இருப்பதற்கு காரணம், பழைய ஏற்பாட்டை நாம் வியாக்கியானம் செய்வதற்கு போதிய அளவு புதிய ஏற்பாட்டை இன்னமும் பயன்படுத்தவில்லை. இன்றைக்கும் நம்மிலே அநேகர் வேத வசனங்களை வாசிக்கிறோம், ஆனால் பல வேத பகுதிகளை நாம் புரிந்து கொள்கிறதில்லை. இதற்கு இரண்டு காரணங்களை சொல்லலாம். முதலாவதாக, ஒரு குறிப்பிட்ட பகுதியையே நாம் பல முறை வாசிக்கிறோம். ஒவ்வொரு முறை வாசிக்கும் பொழுதும் அதற்கு முந்தைய முறை நாம் கண்டுகொள்ளாத புதிய காரியங்களை நாம் கண்டுகொள்கிறோம். படிக்க படிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு புதிய சத்தியங்களை அதன் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். சில வேத வசனங்களை வாழ்க்கையிலே வெளிப்படுத்துகிறார். சில வேத வசனங்களை அனுபவிக்கும் பொழுது முழுமையாக நாம் அதன் கருத்தை புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில நாம் கடந்து வரும் பாடுகள், துயரங்கள் போன்ற அனுபவங்கள் வேத வசனங்களை நமக்கு விளக்கி காட்டுகிறது. குறிப்பாக தாவீது கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார் என்று எழுதியிருக்கிறார். இதை தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவர் அனுபவித்து எழுதியிருக்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததே கிறிஸ்தவ விசுவாசத்தின் அடிப்படை சத்தியமாகும். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தபடியினாலே இப்பொழுது மரிக்கிற எல்லாருமே ஒரு நாள் உயிரோடு எழுப்பப்படுவோம் என்பது உறுதியாகிறது. இந்த உயிர்த்தெழுதலின் சத்தியத்தை அறியாதவர்கள் வாழ்க்கையின் முடிவை குறித்து மிக வேதனைப்படக்கூடும். ஆனால் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தது போல நாமும் ஒருநாள் உயிரோடு எழுப்பப்படுவோம் என்ற உண்மையை அறிந்தவர்கள் மரணத்தை நித்தியத்திற்குள்ளே செல்லும் வாசலாக புரிந்து கொள்ள முடியும். நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு அருமையான யாரையாவது விசுவாசியாக வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்து இந்த உலகத்திலிருந்து கடந்து சென்றவர்களை குறித்து நீங்கள் துக்கத்தோடு இருக்கிறீர்களா? நீங்கள் கலங்காதிருங்கள். கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது என்று வசனம் சொல்கிறது. இந்த உலகத்தின் பாடுகளை அவர்கள் கடந்து சென்று விட்டார்கள். இயேசு நடுவானிலே வரும்பொழுது அவர்களும் உயிரோடு எழுப்பப்பட்டு மகிமையான சரீரத்தோடு அவர்கள் நித்தியத்திற்குள்ளே பிரவேசிக்கப் போகிறார்கள். விசுவாசிகளாகிய நாமும் அவர்களை மீண்டுமாக தரிசிக்கப் போகிறோம். நம்முடைய கண்களை அவர்களை காணும். அந்நிய கண்கள் அல்ல, நம்முடைய கண்களை காணும். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திராவிட்டால் நம்முடைய விசுவாசம் விருதா? இந்த உயிர்த்தெழுந்த இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஜீவனுள்ள ஒரு தேவனை நாம் தொழுது கொள்கிறவர்களாயிருக்கிறோம். அவர் எப்பொழுதும் நம்மை பார்த்துக் கொண்டு இருக்கிறவராகவும் நம்மோடு கூட நம்மை வழிநடத்துகிறவராயும் இருக்கிறார். இந்த பெரிய சத்தியத்திற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய பாவத்திற்காக பாடுபடும்படியாக இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்ததற்காக ஒருமுறை கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அவர் உயிரோடு எழும்பியதை நாங்கள் அறிந்து உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலையும் மரணத்தை குறித்த பயமற்றவர்களாக, நித்தியத்தை குறித்த நிச்சயம் உள்ளவர்களாக ஒவ்வொரு நாளும் வாழ கிருபை செய்யும். எங்களுடைய வாழ்க்கையிலையும் எங்களுக்கு அருமையானவர்கள் மறித்து செல்லும் பொழுது நம்பிக்கையற்றவர்களைப் போல துக்கப்படாதபடி உம்மிலே ஆறுதல் கொள்ளவும், உம்மோடு கூட ஒரு நாளிலே அவர்களை முகமுகமாய் தரிசிப்போம் என்ற நிச்சயம் உள்ளவர்களாய் வாழவும் நீரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். நீர் உயிரோடு எழுந்த வல்லமையை எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டவர்களாக உமக்கு சாட்சிகளாய் வாழ ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பார், கன்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். சங்கீதம் 81:16. சங்கீதம் 81:16.